الحمد لله الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر وأراد شكورا والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون.
صدق الله العلي العظيم. புகழுக்குரியவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே போற்றிக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் யாரையும் பிறக்கவும் இல்லை, அவன் யாரினாலும் பிறக்கப்படவும் இல்லை என்றும், அகிலத்துக்கு அருக்கடையாக உலகத்துக்கு ஒருவழியாக வந்துவித்த சாந்தி குணம் படைத்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் மீதிலும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊங்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் என்றும் உண்டாவதாக. அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவுக்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லமாம் பள்ளி வாயில்லை நகைத்தல் அழைத்தை காப்பதில்லா அல்லாஹுக்காக வேண்டி அழைத்தை காக்கிருக்கின்ற நின்ற நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எவைகளையெல்லாம் எமது வாழ்க்கையில் எடுத்தெடுக்குமாறு எதிர்க்கின்றானோ அவைகளையெல்லாம் எடுத்தெடுக்கும்படியும், அல்லாஹ் எவைகளையெல்லாம் வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றானோ விலக்கியிருக்கின்றானோ அத்தகைய காரியங்களை விட்டு தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் முதல் முதலாவதாக அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னும் நல்லுபதேசம் குறிப்பிடுகின்றேன். உண்மையில் அல்லாஹுவை பயந்தவர்கள், அல்லாஹுவை அஞ்சு நடக்கக்கூடியவர்கள், உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுடைய இயல்புகளை அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பார்கள், அல்லாஹ் விளக்கியவைகளை விட்டு தவிர்ந்து விலகி நடந்து கொள்வார்கள். ஆக அத்தகைய கூட்டத்தார்களில் எல்லாம் உள்ளந்தான் எங்கள் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எங்களுக்கு பல வகையான அருக்குடைகளை தந்திருக்கிறான், நியமத்துக்களை அளித்திருக்கிறான். உண்மையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களில் அருக்கொடைகளில் நாம் பாவித்துக் கொண்டிருக்கிறோம், அவைகளை நாம் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அவைகளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தந்த அருக்கொடைகளை இன்னும் மென்மேலாக அதிகமாக ஆக்கி தருவார். அருமையான சகோதரர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, அந்த வகையில் எந்த நேரமும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். எங்கெங்கெல்லாம் நல்ல அமல்கள் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் பாக்கியங்கள் கிடைக்கின்றனவோ அப்படியான இடங்களில் நாம் நல்ல அமல்கள் செய்வதற்காக நம்முடைய காலங்களை நேரங்களை நாம் அதிகமான முறையிலே கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும், முன்வர வேண்டும். அதில் ஒன்றுதான் இதோ ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய மாளிகையில் அவனுடைய அழைப்பை ஏற்றி நேர காலத்தோட ஒதுவோட யாத்திக்காவுடைய நீயத்தோட அவனுடைய மச்சிதுக்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் அவனுடைய மச்சிதில் இருக்கக்கூடிய நாம் அவனுடைய கட்டளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பேசப்படக்கூடிய மஜ்லிஸில் நெருக்கமாக நாம் இருக்கின்ற பொழுதே அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் நெருக்கத்தையும் பிரகாசத்தையும் அல்லாஹ் உருவாக்குவான், எங்களுக்கு மத்தியில் அன்பையும் முஹப்பத்தையும் ஒற்றுமையும் உருவாக்குவார். வயதாளிகள் இருக்கிறார்கள், நோயாளிகள் இருக்கிறார்கள், நாட்காலிகளிலே ஆங்காங்கே இருப்பார்கள். என்றாலும் அருமையான சகோதரர்களே, நேர காலத்தோடு நாம் வந்திருக்கிறோம். முன்னால் இருக்கக்கூடிய தப்புகளுடைய இடைவெளிகளை நாம் நிரப்பிக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய சகோதரர்களுக்கு இலவாக இருக்கும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்ற பொழுது, பாதிரூ பில் அமாலி ஸாலிஹா, பாதிரூ பில் அமாலி ஸாலிஹா, நீங்கள் சாலிஹான அமலின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், சாலிஹான அமலை செய்வதற்காக நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்பதாக திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல் குர்ஆனும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது, ஸமய அமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா ஒமே அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. யார் ஒரு மனிதன் அனுப்புறமான உளவாவது நன்மையான காரியத்தை செய்தாலும் அதனுடைய பிரதிபலனையும் அவர் கண்டுகொள்வார். யார் ஒரு மனிதன் அனுப்புறமான உளவாவது ஒரு பாவத்தை செய்தாலும் அதனுடைய பிரதிபலனையும் அவர் கண்டுகொள்வார். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த நபியை நம்முடைய நபியாக ரசூலாக நாம் கபூல் செய்திருக்கிறோம். நாம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ்வுடன் அந்த இறுதி தூதராக வந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரும் இணைத்து நாம் எல்லோரும் சாட்சி சொல்லியிருக்கிறோம். வெறுமனே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய நபி, நாளைய கயாமத்துடைய நாளையிலே அந்த நபியுடைய ஷஃபாஅத்து எங்களுக்கு சொந்தம். நாளைய கயாமத்துடைய நாளையிலே எல்லா நபிமார்களுடைய உம்மத்துக்களை விட அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்களாகிய நாங்கள் தான் அணிகளில் அதிகமானவர்களாக இருப்போம் என்று நம்முடைய வார்த்தையால் மட்டும் சொல்லி போதாது. மாறாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணோ பெண்ணோ, தெரியவர்களோ பெரியவர்களோ, படித்தவர்களோ படிப்பு இல்லாதவர்களோ, ஏழைகளோ பணக்காரர்களோ, அது அரபியாக இருக்கட்டும், அஜமியாக இருக்கட்டும், எந்த நாட்டை சார்ந்தவராக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அருமையானவர்களே, அனைவர்களுக்கும் தூதராக அனுப்பப்பட்டவர்கள் தான் அந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றிருக்கக்கூடிய நாம், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் குடும்பமாக சமூகமாக தனிமையாக வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார்களோ, வாழ்க்கையில் செய்திருக்கிறார்களோ, அவைகளை நாம் சரியான முறையிலே பின்பற்றாத வரை நாளைய கயாமத்துடைய நாளையிலே அந்த நபியுடைய ஷஃபாஅத் எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா சந்தேகம். எனவே அருமையான சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருப்பது, குடும்பமாக வாழுகின்ற பொழுது, சமூகமாக வாழுகின்ற பொழுது, கணவன் மனைவியாக, பெற்றோர்கள் பிள்ளைகளாக, தொழிலாளி முதலாளியாக வாழுகின்ற பொழுது எப்படி வாழ வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முன்னால் இதோ நாம் இருப்பது ரபியூனில் அவ்வள் மாதம், நபி பிறந்த மாதம் என்பதாக இந்த மாதத்தில் அநேகமான இடங்களில் நபியின் மீது அதிகமான செலவாத்துக்கள் சொல்வார்கள், நபியை புகழ்ந்து பாடுவார்கள், நபி பிறந்த நாள் என்பதற்காக பல பல நிகழ்ச்சிகளை வைப்பார்கள், பல பல ஏற்பாடுகளை செய்வார்கள். அருமையானவர்களே, நாம் அந்த ரபியூனில் அவ்வள் மாதத்தில் அந்த நபியை புகழ்ந்து விட்டோம், நபியின் மீது புகழ் பாடிவிட்டோம், நபிக்காக வேண்டி பல ஏற்பாடுகளை செய்துவிட்டோம் என்று மாத்திரம் போதாது, மாறாக அந்த நபியின் மீது இருக்கக்கூடிய அன்புக்கு அடையாளம், நபியின் மீது இருக்கக்கூடிய இரக்கத்துக்கு அடையாளம், நம்முடைய மௌத்து வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கைகளை எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதே பிரகாரம் வாழ்வது தான் அந்த நபியின் மீது இருக்கக்கூடிய அன்புக்கு அடையாளம். இமாமுனா பூசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குருதா ஷரீஃபிலே சொல்கிறார்கள், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நபியின் மீது அன்பு இருப்பது கட்டாய கடமை. அருமையானவர்களே, அன்பு என்பது அந்த நபியுடைய வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். நபியுடைய பண்புகள் எப்படி இருந்தது, நபியுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது, நபியை ஏற்காத, நபியை கொலை செய்து வந்த மனிதர்களோடு நபி எப்படியான பண்புகளோடு நடந்திருக்கிறார்கள், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எப்படியான கிதமத்துக்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்பதல்ல. அருமையானவர்களே, இமாமுனா பூசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னும் ஒரு இடத்திலே நபியுடைய பண்பை பற்றி சொல்லும் பொழுது பழைய கோலத்திலேயும் நல்ல பண்புகளிலேயும் நல்ல பழக்க வழக்கங்களிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்முடைய விஷயத்தில் அறிவுடைய விஷயத்தில் இன்னும் தங்கையான உதயங்களிலும் கூட யாருக்கும் நபியை நெருங்க முடியாது அந்த அளவுக்கு அறிவாளிகளாகவும் இருந்திருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் எத்தனையோ அறிஞர்கள் எத்தனையோ மருத்துவ ரீதியாக ஒவ்வொரு அடிப்படையை நாம் இன்னும் விடயங்களை கண்டுபிடித்திருக்கிறோம், இந்த நோய்க்கு இதுதான் மருந்து என்றெல்லாம் சொல்கிறார்களே, இவைகளெல்லாம் நாம் நம்பி பின்பற்றுகிறோமே. அருமையான சகோதரிகளே, அப்படியான அறிஞர்கள் அப்படியான ஆய்வாளர்கள் எல்லாம் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளில் இருந்து தான் அந்த அறிவை எடுத்துத்தான் எங்களுக்கு பரத்துகிறார்களே தவிர அவர்களுக்கு வித்தியாசமாக அந்த அறிஞர்களுக்கு அறிவுகள் கொடுக்கப்படல. அந்த அளவுக்கு அறிவாளிதான் எங்களுடைய தலைவர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அருமையான சகோதரிகளே, இப்படியான நபியை பின்பற்றக்கூடிய நாம் ஒவ்வொரு விடயத்திலையும் நாம் பின்பற்றுவதற்கு முன் வருவோம். ஆரம்பமாக நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய பேச்சுவார்த்தைகள், என்னுடைய நடத்தைகள், என்னுடைய சுத்தமான உடையங்கள், என்னுடைய ஆடைகள், என்னுடைய வீட்டு புறங்கள், என்னுடைய வீட்டு தோட்டங்கள், இப்படியான விடயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் கவனமாக கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அருமையான சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பங்களோடு வாழக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பேச்சுவார்த்தைகளை எப்படியான முறையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வந்து அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹுவர்களுக்கு தேவை இல்லாத வார்த்தை கொண்டு ஏற்றிக் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள் சிரிக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹுவர்கள் அதாவது கவலையில பொறுமையோடு இருக்கிறாங்க. பொறுமை தாங்க முடியாது, வாயை திறந்து அந்த மனிதனுடைய பேச்சுக்கு மறுமொழி கொடுக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபப்பட்டு அந்த இடத்தை விட்டு எழும்பி செல்கிறார்கள். நபியிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நண்பர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த மனிதன் ஏற்றக்கூடிய நேரத்தில் நீங்கள் சிரித்துக் கொண்டிருந்தீர்கள், எப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயை திறக்க ஆரம்பித்தார்களோ அந்த நேரத்தில் நீங்க கோபப்பட்டு போய்விட்டீர்களே என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதன் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்றிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் அவனுடைய ஏற்றிக்கு பதில் கொடுத்தாங்க. எப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயை திறக்க ஆரம்பித்தார்களோ ஷைத்தான் வந்துவிட்டான் என்பதாக சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, இதே போல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் விடயத்துக்கு இடையிலே வருகிறேன். எனவே இதற்கு முன்னால நபியுடைய சில பண்புகளை நாம் பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு இன்னும் ஏனைய சஹாபாக்கள் வருவார்கள் நபியுடைய மஜ்மாவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நாளும் அவரவர்களுடைய அமல்களை பத்தி இபாதத்துக்களை பத்தி விசாரிப்பார். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தான் இந்த அமலை செய்தேன், நான் தான் இந்த இபாதத்தை செய்தேன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆத்த, நான் அபூபக்கரையோட அமலுடைய விஷயத்துல முந்தோணும், அமலுடைய விடயத்துல போட்டி போட்டாங்க சஹாபாக்கள். ஆனால் இரண்டு பேர்களும் நண்பர்கள், இரண்டு பேர்களும் நண்பர்கள், ஆனால் இபாதத்துடைய விஷயத்துல போட்டி இருந்துருச்சு. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒரு நாளைக்கு அதாவது காலை இப்போது பொழுது ஆரம்ப மாறுவத்த நேரத்தில் யார் சலாத்தில் முந்திக் கொள்வாங்களோ அவங்களுக்கு இன்னென்ன நன்மைகள் வெகுமதிகள் இருக்கிறது என்பதை சொன்ன நேரத்தில் அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஆசை, நான் அபூபக்கரையுடைய அமலில் முந்தோணும், எப்படியாவது இன்றைய நாள் அபூபக்கரை தோக்கடிக்கப்படணும். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மேலான சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு வராங்க, அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சலாம் சொல்றாங்க, சத்தம் போட்டு சலாம் சொல்றாங்க. இந்த செய்தி நபியிடத்துல சொல்லப்படுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா அபூபக்கர், என்ன நடந்துருச்சு உங்களுக்கு, என்ன நடந்துருச்சு? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய நண்பர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த நாடும் என்னோட இபாதத்துடைய விஷயத்திலே போட்டி போடுவோம் என்ற ஆசை ஆர்வம் உள்ளவராக இருந்தாரே, இன்றைய நாள் நான் அவருக்கு விட்டுக் கொடுத்தேன் என்பதாக சொன்னார். விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையோட அந்த சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. அருமையான சகோதரர்களே, இப்படியான முறையில நண்பர்களாக விட்டுக் கொடுக்கும் தன்மையோட வாழக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு நாள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு உமர் ரழியல்லாஹு அன்ஹுங்கட முகத்தை பாக்குறாங்க. கவலையில துக்கத்தில ஏதோ ஒரு சிந்தனையில இருப்பது போன்று விளங்குது. இப்ப அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹுங்கட உள்ளத்துல சிந்தனைகள் ஓடுது, என்னுடைய செயல்கள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய நடத்தைகள் அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹுங்கட அவங்களோட உள்ளம் நோகக்கூடிய அளவுக்கு நடந்து விட்டதோ தெரியா. இப்ப கவலைப்படுறாங்க, இப்ப என்ன செய்யறாங்க, அழுது அழுது வாராங்க. வந்து நபீரத்துல சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உமருடைய முகத்தை பார்த்தேன், உமர் கவலை நிறைஞ்சவர் போல ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிறாரு, ஏத செயல்கள் வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை நோகடித்து விட்டதோ தெரியா யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி நான் ஏதாவது செய்திருந்தா என்னை மன்னித்துக் கொள்ளுமாறு மன்னிப்பு கேளுங்க யார சொல்லுங்களா என்று அழுது அழுது சொல்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, உமர் ரழியல்லாஹு தஆலாவுக்கு வாராங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரழியல்லாஹு அன்ஹுங்களை பார்த்து சொல்றாங்க, யா உமர், இதோ என்னுடைய நண்பர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு, ஏதாவது உங்களுடைய உள்ளம் நோகக்கூடிய அளவுக்கு பேசியிருந்தா நடந்திருந்தா, உங்களுடைய உள்ளம் நோகக்கூடிய அளவுக்கு இந்த அபூபக்கருடைய செயல்கள் நடந்திருந்தா, இந்த அபூபக்கருக்காக வேண்டி நான் உங்களிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன், அபூபக்கர் அழுது கொண்டிருக்கிறாரு, மன்னிச்சு கொள்ளும் போது சொல்றான். அருமையான சகோதரர்களே, அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அங்க உடனே அந்த இடத்துல உட்கார்ந்து அழுகுறாங்க. அழுது அழுது சொல்றாங்க, யார சொல்லந்தா, நான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அபூபக்கர் எனக்கு என்ன கொடுமை செய்தாரு, அவர் என்ன மனது உணவக்கூடிய அளவுக்கு என்ன தவறு செய்தார் யார சொல்லல்லா, இந்த அபூபக்கருடைய அழுகை என்னுடைய உள்ளத்தை அதட்டுகிறது யார சொல்லல்லா என்று அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹுங்க அழுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, இதுதான் அந்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள். இதைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு பழக்கினார்கள். ஒரு மகள் தன்னுடைய தாயோடு தன்னுடைய தந்தையோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு திருமணம் முடித்த ஒரு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், ஏதோ திருமணம் முடித்த வகையில் கணவன் மனைவித்தான் என்றாலும், எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களோடு எப்படியான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்றைய காலத்தை பொறுத்த வரையில் நம்முடைய தாய் தந்தையர்களை நம்முடைய அறிவு, நம்முடைய பட்டம், நம்முடைய பதவி, நம்முடைய சொத்துக்கள் தாய் தந்தையர்களை முதியோர் இல்லத்துக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கு ஆக்குகிறது. எங்களுடைய தாய் தந்தையர்களை நாம் விரட்டி விடுகிறோம். எங்களுடைய தாய் தந்தையர்கள் வயது முதிர்ந்த நேரத்தில் நோயாளியாக இருக்கின்ற பொழுது நாம் கட்டிய வீட்டில், நாம் சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய வீட்டில் நஜீசை கழித்து விட்டால், நஜீசாக அந்த வீட்டை ஆக்கிவிட்டால், அந்த நஜீசை பொருந்திக் கொள்ளாமல் அந்த தாய் தந்தையர்களை ஏற்றி விரட்டுகிறோம் வீட்டை விட்டும். அருமையானவர்களே, நாம் சிறிய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நம்முடைய தாய் தந்தையர்களுடைய மடியில் எத்துணை முறை மலம் கழித்திருப்போம், எத்துணை முறை தளம் கழித்திருப்போம். நம்முடைய தாய் தன்னை சுத்தப்படுத்தி நம்முடைய தாய் அவளை சுத்தப்படுத்தி சுத்தமான ஆடைகளை புத்தாடைகளை அணிந்து வந்து எங்களை அரவணைக்கின்ற நேரத்திலையும் கூட நாம் நம்முடைய தாயுடைய மடியில் அந்த சுத்தமான அந்த ஆடைகளில் நாம் மலம் சலம் கழிக்கலையா, கழித்திருக்கிறோம். ஆனால் எங்களை தாய் தந்தையர்கள் விரட்டல்ல, எங்களை அவர்கள் உதைக்கல்ல, எங்களை அவர்கள் தூக்கி எறியல்ல, அவர்கள் எங்களை சுத்தப்படுத்தி எங்களை அரவணைத்தார்கள். அருமையானவர்களே, ஒரு சம்பவம் இன்றைய காலத்தில் நம்முடைய அறிவு தாய் தந்தையவர்களை விட மேலோங்கியதன் காரணமாக நம்முடைய பட்டம் பதவிகள், நம்முடைய சொத்துடைய கண்ணியங்கள் நம்முடைய தாய் தந்தையர்களுடைய கண்ணியத்தை விட மேலோங்கி இருப்பதன் காரணமாக நம்முடைய நண்பர்களுடைய கேவலத்தை, நாம் நம்முடைய நண்பர்களுடைய ஈழை நாம் உள்ளத்திலே எடுக்காமல் அந்த தாய் தந்தையர்களை முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக எவ்வளவு முயற்சிகளை நம்முடைய சகோதர சகோதரிகள் செய்கிறார்கள். ஒரு நாட்டிலே நல்ல படித்த ஒரு மகன் பட்டம் பதவியோடு வாழக்கூடியவன் என்னை சந்திப்பதற்காக நண்பர்கள் வருவார்கள் என்பதை நினைத்து இந்த வயது முதிர்ந்த தாய் என்னுடைய வீட்டில இருந்தால் என்னுடைய நண்பர்கள் என்னை கேவலமாக பேசுவார்கள் என்பதை நினைத்து தன்னுடைய தாயை தோளிலே சுமந்து கொண்டு காட்டு வழியாக உச்சமலையிலே வைத்துவிட்டு வருவதற்காக தூக்கிக் கொண்டு செல்கிறான் அந்த மகன். அருமையானவர்களே, தோளிலே இருக்கக்கூடிய தாயோ அந்த மகனோடு இறக்கம் என்பதை அந்த மகன் அறியல்ல, தூக்கிக் கொண்டு போகிறான். உச்சமலையிலே என்னுடைய தாயை வைத்துவிட்டு வருவோம், தாயை சாப்பிட்டால் என்ன, குடித்தால் என்ன, உயிரோடு வாழ்ந்தால் என்ன, எப்படியோ இருக்கட்டும் என்று எண்ணி தூக்கிக் கொண்டு போகக்கூடிய நேரத்திலே தோளிலே அமர்ந்திருக்கக்கூடிய தாய் காட்டு வழியாக போகின்ற பொழுது இலை குலைகளை மரண் கொடிகளை அப்படியோ உடைத்து உடைத்து போடுகிறார். மகன் சுமந்து செல்லக்கூடிய மகன் கேட்கிறான், தாயை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், தாயை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த இரக்கமுள்ள தாய் சொல்கிறா, மகனே இதோ நீ என்னை உச்ச மலையிலே வைத்துவிட்டு வருவதற்காக காட்டு வழியாக செல்கிறாய், நீ என்னை உச்ச மலையிலே வைத்துவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது நீ சென்ற வழியை நீ தவறி விடுவாய் என்பதற்காக, அந்த வழியை அடையாளம் காணுவதற்காக நான் உன்னுடைய பார்வைக்கு அந்த வழியுடைய அடையாளம் விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த இலை கொலைகளை நான் உடைத்து போடுகிறேன் என்ற அந்த வார்த்தையை சொன்ன நேரத்தில் அந்த மகனுக்கு உணர்வு இப்பத்தான் வருகிறது. என்னுடைய தாயை நான் இரக்கம் இல்லாம உச்ச மலையில வைக்க போனாலும் என்னுடைய தாய் என்னோட இரக்கமாக இருக்கிறார். அருமையான சகோதரர்களே, எனவே பெற்றோர்களோட தாய் தந்தையர்களோட இரக்கமாக இருப்போம். இதையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளிலே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அத்தோடு அருமையான சகோதரர்களே, அல்லாஹும் நல்லடியார்களே, சுத்தம் என்பதை இஸ்லாம் தெளிவாக எங்களுக்கு சொல்லி தருகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துஹூரு ஷத்ருல் ஈமான் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் எல்லாம் புத்தகத்திலே படித்திருக்கிறோம், பாடசாலை புத்தகத்திலே படித்திருக்கிறோம், சுத்தம் என்பது ஈமானின் பாதி, சுத்தம் என்பது ஈமானுடைய பகுதி. எனவே அருமையானவர்களே, சுத்தம் இல்லாமல் எந்த இபாதத்துகளும் கபூல் செய்யப்பட மாட்டாது. ஒரு மனிதன் தொழுவதாக இருந்தாலும் சுத்தமாக தன்னுடைய ஆடைகளை உடம்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். சுத்தம் என்பதே உதுவுடைய பாடம் என்பதாக ஃபிக்ஹுடைய உலமாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அருமையான சகோதரிகளே, நாம் நினைக்கிறோம் சுத்தம் என்றால் அழகான முறையில துணிமணிகளை கழுவி அழகான ஒரு ஆடைகளை அணிந்தா, புத்தாடைகளை அணிந்து கொண்டா நான் சுத்தமாக இருக்கிறேன் என்று நாம் நினைக்கிறோம். இன்றைக்கு அநேகமான மக்கள் இஸ்லாத்துடைய பாடங்களை படிக்கக்கூடிய விடயத்தில் ஜீரோவாக பின்வாங்கி இருக்கிறாங்க. யாரும் இஸ்லாத்தை படிக்க வேண்டும், இஸ்லாத்தை விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில முன் வருவது குறைவு. அருமையானவர்களே, நான் அணிந்திருப்பது வெள்ளை ஆடைகள் தான். என் தலையில இருந்து உச்சங்கால் என்னுடைய உச்சன் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெண்ணிற ஆடைகள் தான். என் வெண்ணிற ஆடையில எந்த கருப்பு டொச்சுகளும் இல்லை. ஆனா நான் சுத்தம் என்று ஒவ்வொருவர்களும் சொல்கிறோம். ஆனா உள்ரங்கத்தை பார்க்கின்ற பொழுது சில மனிதர்கள் சொல்லையும் வேண்டும். என வறுமையானவர்களே, சில மனிதர்கள் பரவலான குளிப்பை சரியான முறையில நிறைவேற்றி இல்லாமல் இருப்பார்கள். அது எப்படி சுத்தம் என்று சொல்ல முடியும்? இதே போல மனம் தலம் கழித்தவர்கள் சரியான முறையில் சுத்தம் செய்யாமல் இருந்திருப்பார்கள். இவைகளை எப்படி சுத்தம் என்று சொல்வது? வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் என்றெல்லாம் நாம் பேசுகிறோமே, நாம் அவர்களுக்கு எவ்வளவு மதிப்புகளை கொடுக்கிறோம். கோட் கிட்டுகள் அடித்து வந்தா, கை அடித்து வந்தா, அவர் எப்படித்தான் நஜீசாக இருந்தாலும் அவருடைய அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆணைக்கு நாம் மறுவாரி கொடுத்து இவர் சுத்தம் என்ற அடிப்படையில நாம் எத்தனை இடங்களை, சுத்தமான இடங்களை எல்லாம் அவர்களுக்கு நாம் கொடுத்து முன்னுரிமை கொடுக்கிறோமே. அருமையானவர்களே, வெறுமனே வெளிரங்கத்தை பார்த்து சுத்தம் என்பதை முடிவெடுக்க வேண்டாம். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொருவர்களும் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நாம் காய் சட்டைகள் அணிகிறோம், ட்ரௌசர் அணிகிறோம். அருமையானவர்களே, நாம் மனம் சலம் கழிப்பதற்காக நாம் பாத்ரூம் செல்கிறோம். நான் மனம் சலம் கழித்து விட்டு அழகான முறையிலே சுத்தம் செய்து வருகிறேனா? நான் சுத்தம் செய்திருக்கிறேனா? நான் நஜீசியோடு வந்திருக்கிறேனா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கபரஸ்தானம் பக்கம் நடந்து செல்கிறார்கள். செல்லக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், இந்த கபரில் இருக்கக்கூடியவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள், இந்த கபரில் இருக்கக்கூடியவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். இன்னஹுமா லயுஅஸ்ஸபான் வமா யுஅஸ்ஸபான் ஃபீ கபீரின், இந்த ரெண்டு கபரில் உள்ளவங்களும் வேதனை செய்யப்படுவாங்க. வேதனை செய்யப்படுகிறது பெரும் பாவங்கள் செய்த காரணத்தினால் அல்ல. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு கபரிலே வேதனை செய்யப்படுவது அவருடைய வேலை என்ன தெரியுமா? கோல் சொல்லி தெரிகிறது. இதனால இவர் வேதனை செய்யப்படுகிறார். இன்னும் ஒருவர் வேதனை செய்யப்படுகிறது சிறுநீர் கழித்து சரியான முறையிலே சுத்தம் செய்யாத காரணம். அருமையானவர்களே, ரிவாயத்துகளில் அறிவிக்கப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பசுமையான குச்சி கம்புகள், அதாவது கொலைகள் கொத்துக்களை நீங்க உடைச்சு கொண்டு வாங்க, உடைச்சி நபியுடைய கையில கொடுக்கப்படுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கபருக்கு மேலான நாட்டிட்டு சொல்றாங்க, இந்த பசுமையான குச்சிகள் கம்புகள் அல்லது இலைகள் நாட்டப்பட்டிருக்கிறது, இதுகள் காயாமல் இருக்கும் காலம் எல்லாம் இவர்கள் இந்த இதனுடைய தஸ்பீஹின் காரணமாக, இதனுடைய திக்ரின் காரணமாக இந்த கபரில் இருப்பவர்களுடைய வேதனைகள் லேசாக ஆக்கப்படும் என்பதாக சொன்னான். அருமையானவர்களே, நாம் ஒன்றை நாம் இப்ப சிந்திப்போம், இந்த உடல் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது? முதலாவது எங்களை பார்ப்போம், நான் சிறுநீர் கழித்து சுத்தமாக இருக்கிறேனா? சிறுநீர் கழித்து சரியாக சுத்தம் செய்கிறேனா? அதே போல மாஷா அல்லாஹ், ஜும்மாவுடைய தொழுகையை நிலைநாட்டுவதற்காக அல்லது ஏனைய வக்தர்களுக்காக அல்லது திருநாளுடைய தொழுகைகளுக்காக அநேகமாக நாங்கள் புத்தாடை அணிந்து வருவது வழமை. ஆனால் நாம் ஆடைகள் அணிந்து வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய கால் சட்டைகள், நம்முடைய தாரங்கள் கரண்டை காலிக்கு கீழான இழுபட்ட நிலைமையில் வருகிறது. இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு நாம் பாதைகளில் உள்ள நதீஸ்களை அந்த ஆடைகளிலே பூசிக்கொண்டு இந்த பள்ளிவாசலுக்குள் வந்து நாம் பூசி விடுகிறோமே, எப்படி அல்லாஹ் நம்முடைய தொழுகைகளை கபூல் செய்ய போகிறான்? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நாங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு தோழர் வந்தார், வது செய்து கொண்டு வருகிறார் தொழுவதற்காக. நபி என்ன செஞ்சாங்க? அவரை பார்த்து சொன்னாங்க, இது ஹப்பதவல்லா, நீங்க போய் ஒளிச்சிட்டு வாங்க. இரண்டாவது முறை ஒளிச்சிட்டு வந்தாரு. மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஹப்பதவல்லா, போய் ஒளிச்சிட்டு வாங்க. இப்படியாக மூன்று முறை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு மௌனமாக இருந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த மனிதருக்கு நீங்கள் மூன்று முறை சொன்னீர்கள் போய் ஒளி செஞ்சிட்டு வா என்பதாக, நீங்கள் அதுக்கு பின்னால மௌனமாக இருந்தீர்களே? சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ லா யக்பலு ஸலாத ரஜுலி முஸ்லிமி இஜாரஹு, யாருடைய வேட்டி சாரமோ கால் சட்டையோ, இன்ற காலத்தில் நாம் ட்ரௌசர் அணிகிறோம், இப்படியான ஆடைகள், யாருடைய ஆடைகள் தரண்டை காலுக்கு கீழால இழுபட்ட நிலைமையில வருகிறதோ இவர்களுடைய தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டார் என்பதாக சொன்னார்கள். பரிபூரணமா நன்மை கிடைக்காது. ஏன் காரணம்? சிப்பகுடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தான் ஆகணும் என்றால் உடல் சுத்தமாக இருக்கணும், ஆடை சுத்தமாக இருக்கணும், தொழக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணும். அருமையானவர்களை, நான் ஒன்றை கேட்கிறேன், நாம் பள்ளி வாசலுக்குள் வலது காய காலை வைத்திருந்த பொழுது நம்முடைய சௌசர்களை நாம் பள்ளிக்குள்ளே மடிக்கிறோமே, ஏன் பள்ளிக்குள்ளே நடித்திருக்கிறதா? அருமையானவர்களை, பாதையிலே மடிக்கக்கூடிய சமூகம் பள்ளிக்குள்ளே வந்து டவுசர்களை மடிக்கிறோம் என்றால் ஒன்றை ஞாபகத்தில் வையுங்கள், பாதையில் இருக்கக்கூடிய நதீஸ்களை நம்முடைய தாரங்களில், நம்முடைய தோப்புகளில், நம்முடைய டவுசர்களில் நாம் பூசிக்கொண்டு இந்த இடத்திலே வந்து தொழுகிறோம். நம்முடைய தொழுகையும் பாத்தில், நாம் தொழுத இடத்துல யார் யாரெல்லாம் தொழுகிறார்களோ அந்த இடத்துல நதீஸ் பூசப்பட்டிருந்தா அவர்களுடைய தொழுகையுடைய நிலைமை என்ன? எந்த அளவுக்கு நாம் சுத்தத்தை பேணுகிறோம், எந்த அளவுக்கு பேணுகிறோம்? நபியுடைய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரண்ட காலுக்கு கீழால நீங்க ஆடைகள் அணியவானாங்கன்னு சொன்னாங்கண்டா. ஏன் நாய் பட்டா மண்ணை கொண்டு சுத்தம் செய்யுங்க என்று மார்க்கம் சொல்லுது, அப்படியான மண்கள் நிறைந்த அந்த காலத்திலே இப்படி சொன்னாங்கண்டா. இன்றைக்கு நாங்க நடக்கிறது மாபருக்கு மேலால, நாங்க நடக்கிறது கொங்கிரீட் ரோட்ல, நாங்க நடக்கிறது தாறுகள் ஊட்டப்பட்ட ரோட்ல. அருமையானவர்கள், எவ்வளவு நதீஸ்கள் இருக்கும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இது நம்முடைய உடல் ரீதியான சுத்தம். இதே போல நம்முடைய வட்டாரம் எப்படி இருக்கிறது சுத்தம்? நம்முடைய வீடுகள் எப்படி இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறதா? நம்முடைய மனைவியுடைய வாழ்க்கையிலே சுத்தம் இருக்கிறதா? நம்முடைய வீட்டு முற்றம் சுத்தமாக இருக்கிறதா? அது ஒரு புறம் வையுங்கள், நம்முடைய வீட்டுக்குள் நாலு சுவருக்கு மத்தியிலே அது நஜீஸோ சுத்தமோ அசுத்தமோ? அருமையானவர்களே, நம்முடைய நஜீஸ்களின் மூலமாக, நாம் சுத்தத்தை சரியான முறையிலே பேணாமல் இருப்பதன் மூலமாக எங்களை வரைத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது?
சுத்தத்தை பற்றி பெருமையாக பேசக்கூடிய முஸ்லிம்கள்
நம்முடைய மார்க்கத்தில தான் சுத்தத்தை வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக பெருமையாக சொல்லக்கூடிய நாம்
எங்கட வாழ்க்கையிலே சுத்தமும் இல்லை, நாங்கள் சுத்தத்தையும் சரியாக பேணுகிறதில்லை, நாம் பாதிக்கக்கூடிய நஜீசான பொருட்களை போட வேண்டிய இடத்திலையும் போடாமல் இருக்கிறோம் என்றால் எப்படி இஸ்லாமிய மார்க்கம் சுத்தமான மார்க்கம் என்று எப்படி சொல்லுவது?
அந்நியர்கள் இஸ்லாம் தேவையில்லை, முஸ்லீம்கள் கேவலமானவர்கள், முஸ்லீம்கள் பேருகட்டவர்கள், முஸ்லீம்கள் என்பவர்கள் தேவையில்லை என்று அந்நியர்கள் போட்டி போடக்கூடிய இக்காலகட்டத்திலே அருமையானவர்களே, நம்முடைய அழகான வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய சுத்தமான விடயங்களை நாம் காட்டாமல் நாம் எங்களுடைய பாதைகளை நம்முடைய தோட்டங்களை நாம் அசுத்தமாக ஆக்குவோம் என்றால் இன்னும் மென்மேலும் அந்த அந்நியர்கள் எங்களுக்கு ஏற்றுவார்களா அல்லது எங்களை புகழ்வார்களா?
எங்களோட முஸ்லீம்களுடைய நிலப்பாடு இருக்குது என்னென்றா சும்மா சர்வசாதாரணமாக கருத்து கொள்வோம். மேலான சகோதரர்களே, குர்பானுடைய காலம் வந்தா எல்லா இடத்திலையும் உலமாக்களும் சொல்வது தான், எல்லா இடத்திலையும் நீங்க செய்யறது ஒரு இபாதத், குர்பான் என்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த இபாதத்தின் மூலமாக ஏனைய மக்கள் அந்த இபாதத்தை வெறுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க நடந்து கொள்ள வேண்டாம். அறுக்கப்படக்கூடிய பிராணியில் இருக்கக்கூடிய நஜீசான அசுத்தமான பொருள்களை நீங்க குழி தோண்டி புதைச்சிருங்க, இதுதான் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, இன்றைய காலத்தில் நம்முடைய முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு நடந்து கொள்றாங்கண்டா, நாங்களும் போற பாதத்தான், ஏனைய மக்களும் போற பாதத்தான். சரி, அந்நியர்கள் போற இல்லை என்று வைத்தாலும் யாரும் மக்கள் நடமாறக்கூடிய பாதை அல்லவா. நாம் என்ன செய்கிறோம், நாம் அசுத்தமான நஜீஸ்களை அந்த ஊத்தைகளை ஒரு உரையில போட்டு கொண்டு வந்து மெதுவா இரவு நேரத்தில் நடு ரோட்டில் வச்சிடுறோம். நாங்க இரவு நேரத்தில் அடுத்தவண்ட தோட்டத்துக்கு வீசிடுறோம். நாம் இரவு நேரத்தில் எங்கேயாவது ஒரு பஜார்ல வச்சுட்டு வரோம். இப்படியான முறையில் அருமையானவர்களே, நாம் வைக்கக்கூடிய அசுத்தமான பொருளை ஊர் மக்களும் காணல்ல, யாரும் காணல்ல, ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு இருப்போம் என்றா இப்படியான நிலைமைகளை நாம் செய்ய மாட்டோம். அல்லாஹுக்காக வேண்டி பாதைகளை அசுத்தமாக ஆக்கிறது, இப்படியான விடயத்திலிருந்து நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். அந்நியர்களை பாருங்க, கிழமையில ஒரு முறையாவது அவங்களோட தோட்டம் துறவுகளை அழகான முறையில சுத்தமான முறையில வச்சு கொள்வாங்க. அந்நியர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு போனா அந்த பகுதியில எந்த ஒரு நாட்டமும் அடிக்காது. அவர்களுடைய தோட்டத்தை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். அந்த தோட்டத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறதுக்கு அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கு. ஆனா முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியை பார்த்தா அந்த பகுதிக்கு யாருக்குமே செல்ல முடியாது. டாய்லெட் உள்ளுக்கு அந்த குழிக்குள்ள போடக்கூடிய நஜீசான அந்த பொருளும் பாதையில உரைகளில போடப்பட்டிருக்குது. மக்கள் நடமாட முடியாத அளவுக்கு சுத்தம் இல்லாத அந்த நஜீசான பொருட்களை எல்லாம் எங்கட முஸ்லீம்கள் கொழுகி பாதையில வச்சிருக்கிறாங்க. இதுகள் அல்லாஹுக்காக வேண்டி தவிர்ந்து கொள்ளுங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்பதான் எங்களுடைய இபாதத்துக்களை கபூல் செய்வார். அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவின் நபியார்களே, அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படியான விடயங்களை எங்களுக்கு பாடமாக கற்று தந்திருக்கிறாங்க. இப்படியான சின்ன சின்ன விடயங்களை நாங்க மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய அளவுக்கு செய்வதன் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய பெரிய பெரிய இபாதத்துக்களை கபூல் செய்வானா இல்லையா அல்லாஹு அஅலம். 5 நேரம் தொழுகிறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், திக்ர் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க இவர் ஒரு ஆபித் என்பதாக, மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க இவர் பெரிய ஒரு அவுலியா என்பதாக. ஆனா மக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையை பார்த்தா மோசமாக இருக்குது. பேச்சுவார்த்தை மோசம், நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் மோசம். அந்நியனாக இருந்தாலும் அவனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அது அப்படியான முறைகள் மோசம். சுத்தத்தை பேன்ற விஷயத்துல ஜீரோவாக இருக்கிறாரே. அருமையான சகோதரிகளே, சம்பாத்தியம் மோசமாக இருக்குது, சம்பாத்தியமும் மோசமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட குடும்பம் சம்பாத்தியத்துடைய விடயத்தில் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க என்பதை ஒரு சம்பவம் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறது. அருமையான சகோதரர்களே, எனவே எப்படி நம்முடைய ஊரு சுத்தமாக இருக்கணும், நம்முடைய தோட்டம் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய உடல் உறுப்புகள் உடைகள் சுத்தமாக இருக்கணும் என்று நாம் விரும்புகிறோமோ, இதே போல ஏனைய மக்களுடைய ஊரு தோட்டம் உடைகள் ஆடைகள் இவைகள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் விரும்புவதோடு நம்முடைய உடம்புகளை ஹலாலான உணவை கொண்டு நாம் வளர்ப்போமாக இருந்தா ஹலாலான முறையிலே வளர்க்கப்பட்ட உடம்பை அந்த சொர்க்கம் கபூல் செய்யுமே தவிர ஹராமான முறையிலே வளர்க்கப்பட்ட உடலை அந்த சொர்க்கம் கபூல் செய்யாது. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட குடும்பத்துடைய நிலைமையை பாருங்க. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹருடைய நேரம் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க, பேர குழந்தைகளை பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. போக்கூடிய நேரத்துல ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, எங்க பேர குழந்தைகளை காணலன்னு சொல்லி. சுருக்கமாக சொல்றேன், சொன்னாங்க ஃபாத்திமா நாயகி வெளியே போயிட்டிருக்கேன் விளையாட, பார்த்து கொண்டிருந்தாங்க வரல, நபி தேட ஆரம்பிக்கிறாங்க, தேடி தேடி போறாங்க, பேர குழந்தைகளை காணல. ஒரு இடத்துல ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க ஒரு இடையன், அந்த அவரை சந்திச்சு கேட்கிறாங்க, அவரும் பார்த்தாரு நபியுடைய முகத்தில் ஏதோ கவலை நிறைஞ்ச மாதிரி இருக்குது. கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ் என்ன கவலையில் இருக்கிறீங்க, இப்படித்தான் என்ன ரெண்டு குழந்தைகளை காணல. இப்ப அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ரெண்டு குழந்தைகள் வந்தாங்க என்னிடத்துல வந்தாங்க, அவங்களோட முகத்தை பார்த்தேன், அவங்களோட முகம் வாடி வசங்கி பசியில் இருப்பது போல நான் விளங்கினேன். அந்த பிள்ளைகளை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு சரியான பசியாக இருக்குது, இந்த ஆட்டுல நான் பாலை கறந்து தாரேன், நீங்க குடிங்களே என்று கேட்டேன். அந்த பிள்ளைகள் சொன்னாங்க, இது உங்களுடைய சொந்த ஆடுகளா? நான் சொன்னேன், இது ஏன் சொந்த ஆடு இல்லை, நான் ஒரு வேலைக்காரன் ஊழியன், இந்த ஆட்டுடைய எஜமான் அங்கே இருக்கிறார். அப்ப அந்த குழந்தைகள் சொல்லிருச்சு, உங்களுடைய சொந்த ஆடுகள் இல்லத்தானே, அப்ப எங்களுக்கு பால் தேவையில்லை என்று சொல்லி அந்த குழந்தைகள் இந்த பக்கமாக போனான். நன்றி ஈச்ச மரங்கள் நிறைந்த அந்த தோட்டத்து சைடு அந்த மனிதர் நபியிடத்துல காட்டினாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, ஒரு ஈச்ச மரத்து தூருல அந்த ரெண்டு குழந்தைகளும் பசி மயக்கத்துல வாடி வசங்கி அப்படியே படுத்து கிடக்கிறாங்க. அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை வந்துருச்சு, ஏன் பேர குழந்தைகள் பசியில வாடி மசங்கி ஈச்ச மரத்து தூருல மயங்கி இருக்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு குழந்தைகளையும் தூக்கி எடுக்கிறாங்க, தன்னோட அரவணைச்சு கொள்றாங்க, தோல்ல ஏற்றி கொள்றாங்க, தூக்கி கொண்டு வராங்க ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுக்கு வந்து சொல்றாங்க, யா ஃபாத்திமா நீங்க உங்களோட வாப்பாவை விட உங்களோட குழந்தைகள் அழகான முறையில வளர்த்திருக்கிறீங்க ஃபாத்திமா என்ற நன்மாராயத்தை சொல்லி ஆனந்த கண்ணீரை வடிக்கிறாங்க. அருமையான சகோதரிகளே, இதுதான் நபியுடைய குடும்பத்துடைய நிலைமை. நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிப்போமே, ஒவ்வொருத்தரும் யோசிப்போம், பைட்டன் பைட்டாக நாங்க அணிஞ்சி பட்டியில நாங்க உருண்டு கிடந்தா நாங்க சொர்க்கவாதி என்று சொல்லலாம். வைத்தான் எங்கட உடல் வைத்தல்ல, எங்கட ஆடைகள் வைத்தாக இருக்குது, ஆனா இவருடைய தொழிலை பார்த்தா கருப்பாக பிளக்காக இருக்குது. அருமையானவர்களை எல்லாம் வைத்தாக இருக்கணும், ஹலாலாக இருக்கணும். எப்படி சுத்தத்தை நாங்க பேணுறோமோ உடலும் சுத்தமாக இருக்கணும், அப்பத்தான் சொர்க்கம் கபூல் செய்யும். எனவே எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எல்லா நிலைமைகளிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அவருடைய கட்டளைகளையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளையும் பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக எங்கள் எல்லாரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. நம்முடைய பெற்றோர்கள் உறவினர்கள் இனபந்துக்கள் யார் யாரெல்லாம் மண்ணறையில கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை நீ சுவர்க்கத்தின் பூஞ்சொலிகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களை குணப்படுத்தி உடம்புல நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொட்டல்வாயாக. யா அல்லாஹ் நீ எங்களுக்கு கண்ணியமான மார்க்கத்தை தந்திருக்கிறாய். யா அல்லாஹ் நாம் கண்ணியமான மார்க்கத்தை கபூல் செய்திருக்கிறோம். யா அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நபி என்பதாக கபூல் செய்திருக்கிறோம். யா அல்லாஹ் மௌத் வரைக்கும் அந்த நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக கபூல் செய்வாயாக. சுத்தத்தை அழகான முறையில் பேணி நடக்கக்கூடிய மக்களாக கபூல் செய்வாயாக. நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய பார்வைகள் செயல்கள் அனைத்தும் யா அல்லாஹ் ஏனைய மக்களுக்கு ஹிதாயத்தாக நீ ஆக்குவாயாக, ஏனைய மக்களுக்கு தொந்தரவுகளாக ஆக்கிவிடாத. யா அல்லாஹ் சுத்தத்தை பேணி நடக்கக்கூடிய மக்களாக கபூல் செய்வாயாக. நாம் தொழக்கூடிய தொழுகைகள் ஓதக்கூடிய குர்ஆன் திலாவத்துகள் செய்யக்கூடிய திகழ்கள் கொடுக்கும் சதகாக்களையா அல்லாஹ் கபூல் செஞ்சு அதுக்கு பரிபூர்ணமான நன்மைகளை தந்தல்வாயாக. முஸ்லீம்களின் இஸ்லாத்தையும் பாதுகாப்பாயாக. இஸ்லாமியர்களுடைய உடைமைகள் உரிமைகள் சொத்துக்களை நீனை பாதுகாப்பாயாக. முஸ்லீம்களின் இஸ்லாத்தையும் இல்லாமலாக்குவதற்காக வேண்டி யூதர்கள் நசாராக்கள் யகூதிகள் என்னென்ன திட்டங்களை திட்டுகிறார்களே அல்லாஹ் அத்துணை திட்டங்களை தவறுபடியாக ஆக்குவாயாக. எல்லா நிலைமைகளையும் சீராக ஆக்குவாயாக. இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கல்மாவோடு நம்முடைய உடம்புல இருந்து உயிர் பெறுவதற்கு நீனை கிருபை செய்வாயாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا ان الحمد لله رب العالمين. قل للكون وقل السلام عليكم ورحمة الله وبركاته.
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் மூலமாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு
அலைக்கும்.